வாரம் ஓர் அலசல். தவறு செய்பவரை திருத்துவதும் ஒரு சேவை.
அழகிய முழு நிலவு நாள் அது. அன்று ஆற்றங்கரை ஓரத்தில் நடந்து வந்த திருடன் ஒருவன் வழியில் ஒரு குடிசையை கண்டான். அக்குடிசை திறந்து கிடந்ததும் அதில் நுழைந்து ஏதாவது கிடைக்குமா என்று அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒருவர் கையில் விளக்குடன் நின்றதைக் கண்டதும் திகைத்து போனான் திருடன். இருட்டில் என்னப்பா தேடுகிறாய்? என்னை எழுப்பியிருக்கலாமே. கதவருகில் தானே தூங்கிக் கொண்டிருந்தேன். நானே உனக்கு வீடு முழுவதையும் சுற்றி காட்டியிருப்பேனே என்று இயல்பாக கேட்டார். அப்பாவித்தனமாக அவர் பேசுவதைக் கண்ட திருடன் அவரிடம், நான் யாரென்று தெரியாமல் பேசுகின்றீர்கள், நான் ஒரு திருடன் என்றான். அதற்கென்னப்பா, ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நான் 30 வருடங்களுக்கு மேலாக இந்த வீட்டில் இருக்கின்றேன். நான் எதையுமே இவ்வீட்டில் பார்த்ததில்லை. ஆனாலும் வா, உனக்காக உன்னுடன் சேர்ந்து தேடுகின்றேன் என்று தேடத் தொடங்கினார் அவர். அக்குடிசையில் ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்போது அவர், மன்னிக்கவும், இப்படி நள்ளிரவில் நீ வெறுங்கையோடு போகக்கூடாது. அது என்னை அவமானப்படுத்துவதாக இருக்கும். வெளியே குளிர் வாட்டுகின்றது, அதனால் இந்த போர்வையை எடுத்துக்கொள் என்று தான் போர்த்தியிருந்த அந்த போர்வையை எடுத்து அவனை போர்த்தி அனுப்பினார் அவர். அப்போது திருடன், நீர் விசித்திரமான மனிதராக இருக்கின்றீர். வெறும் கோவணத்துடன் இருக்கும் உமக்கு வேறு ஆடை கிடையாதா என்று கேட்டான். கவலைப்படாதே, இந்த போர்வை ஒன்றுதான் என்னை இங்கே தங்க வைத்தது. அதனால் இக்குடிசையில் பாதுகாப்பதற்கு எதுவும் இல்லை. நானும் உன்னோடு வருகின்றேன் என்றார் அவர். அதெப்படி முடியும்? எனக்கு மனைவி, பிள்ளைகள், அக்கம்பக்கத்தார் உள்ளனர். கோவணத்துடன் உள்ள உங்களை அறிமுகப்படுத்தினால் அவர்கள் என்னை என நினைப்பார்கள் என்று அவரை ஒதுக்க பார்த்தான் திருடன். அதுவும் நல்லதுதான். உன்னை தர்ம சங்கடத்தில் வைக்க நான் விரும்பவில்லை. நீ போகலாம் என்று சொன்னார் அந்த மனிதர். விட்டால் போதும் என்று வேகமாக கிளம்பினான் திருடன். உடனே இடி இடித்தது போன்ற ஒரு ஒலி கேட்டு திரும்பினான் திருடன். அப்போது அந்த மனிதர் அவனிடம், ஏய், இங்கே வா, வாழ்வில் சில நற்பண்புகளையாவது கற்றுக்கொள். நான் உனக்கு கம்பளி கொடுத்துள்ளேன், இவ்வளவு நேரம் பழகியுள்ளேன், அதற்கு நீ நன்றி சொல்ல வேண்டாமா? முதலில் நன்றி சொல், அது உனக்கு பெரிதும் துணை செய்யும். மேலும் வரும்போது கதவை திறந்து வைத்தாயே, போகும்போது அதை மூட வேண்டாமா? வெளியே குளிர்காற்று வீசுவது தெரியவில்லையா? நான் வெற்று உடலுடன் இருக்கின்றேன். நீ திருடன் என்றாலும் பரவாயில்லை, அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் பழக்க வழக்கங்களில் நான் ரொம்ப கண்டிப்பானவன், தெரிந்துகொள் என்று சொன்னார். நடுங்கிய குரலில் நன்றி சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடினான் திருடன். ஆனால் அந்த மனிதர் ஒரு சூஃபி ஞானி என்பதை பிறர் மூலம் பின்னர் அறிந்து கொண்டான் திருடன். சில நாட்கள் கழித்து திருடன் ஒரு சிக்கலில் மாட்டி நீதிமன்றம் சென்றான். இந்த ஊரில் உன்னை நன்கு தெரிந்தவர்கள் யாராவது உள்ளனரா என நீதிபதி கேட்க அவன் அந்த சூஃபி ஞானியின் பெயரைச் சொன்னான். ஞானியும் அழைக்கப்பட்டு அந்த திருடன் பற்றி விசாரிக்கப்பட்டார். அப்போது ஞானி சொன்னார், இவரை தெரியுமாவா? இவர் எனது நண்பர், நாங்கள் பங்காளிகள். இவர் போர்த்தியிருப்பது கூட எனது போர்வைதான் என்றார். இவன் திருடனாயிற்றே, இவன் எப்படி உங்கள் நண்பனாக இருக்க முடியும் என நீதிபதி கேட்டார். இல்லை, இவர் இனிமையானவர். என் கம்பளியை பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி கூறினார். வீட்டை விட்டு போகும்போது கூட எனக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் கதவை மெதுவாக மூடிக்கொண்டுதான் போனார். அருமையான நண்பர் என்றார் சூஃபி ஞானி.
அன்பு நேயர்களே, இந்த திருடர் பின்னர் அந்த ஞானியிடம் எப்படி நடந்து கொண்டிருப்பார் என்பதை நாம் விளக்க தேவையில்லை. இந்த கதையை நீங்கள் இதற்கு முன்னரும் கேட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே கதையை கேட்கும்போது நமது சிந்தனைகள் இன்னும்
ஆழப்படுகின்றன. வளர வேணும் மனிதநேயம் தானாகவே மக்கள் மனசில் மலர வேணும்.
இவ்வுலகில் தவறு செய்யாத மனிதர்கள் என்று ஒருவருமே இல்லை. ஆனால் அவர்களை அன்போடும் அக்கறையோடும் திருத்துவதற்கு மனிதர்கள் தேவை. இந்த திருத்தம் பற்றி இந்த ஞாயிறு மூவேளை ஜப உரையில் பேசிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்,
தவறு செய்பவரை திருத்துவது அந்த நபருக்கு செய்யும் சேவையாகும். ஆயினும் இச்சேவையை உடன் பிறந்தவர் உணர்வுடன் செய்யும்போது மட்டுமே அது பலன் தரும். நாம் அனைவரும் பாவிகள். நாம் அனைவருக்கும் இறைவனின் மன்னிப்பு தேவை என்ற எண்ணம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். பிறரை மோசமாக பேசும்போதும் பிறரை அநியாயமாக விமரிசிக்கும் போதும் பிறரை தவறாக பேசும் போதும் நாம் பிறரின் புகழை கொலை செய்கின்றோம். வார்த்தைகளும் கொலை செய்யும். கசப்பான இதயம் அவமதிப்புக்கு இட்டு செல்லும். அவமதிப்பது கிறிஸ்துவ பண்பே இல்லை. எனவே அவமரியாதை செய்யாதீர்கள்
என்று சொன்னார்.
E che ci portano a insultare e aggredire. Ma è molto brutto vedere uscire dalla bocca di un cristiano un insulto o un'aggressione. È brutto.
நம் சமுதாயத்தில் சிலர் பெரிய பெரிய தவறுகள் செய்துவிட்டு குற்றமற்றவர்கள் போன்று நடமாடுவதை நாம் காண்கின்றோம். சிறைகளில் கம்பி எண்ணுபவர்கள் பற்றி சொல்லும்போது வெளியே இருப்பவர்கள் எல்லாம் யோக்கியர்களும் இல்லை, உள்ளே இருப்பவர்களெல்லாம் அயோக்கியர்களும் அல்ல என்று கூற நாம் கேட்டிருக்கின்றோம். ஜெயகாந்தன் அவர்களின் ஒரு நூலில் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியே இருக்கிறார்கள், வெளியே இருக்க வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்ற யதார்த்தம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். உள்ளே வெளியே என்ற தலைப்பில் இணையத்தில் வாசித்த ஒரு கதையை பகிர்ந்து கொள்கின்றோம்.
பத்திரிகை நிருபராக வேலையில் சேர்ந்த அமலாவுக்கு முதல் நாள் வேலை மிகவும் இனிமையாக போய்கொண்டிருந்தது. முதல் நாளே மனநோய் மருத்துவமனையின் தலைமை மருத்துவரை பேட்டி காணுமாறு அமலாவுக்கு வேலை கொடுத்திருந்தார் பத்திரிகை ஆசிரியர். அமலாவும் உடனே தன் ஸ்கூட்டியில் மருத்துவமனைக்கு சென்று தலைமை மருத்துவரை சந்தித்தார். அமலா புது நிருபராயிருந்தாலும் தலைமை மருத்துவர் அவரிடம் மிகவும் கனிவோடும் பொறுமையோடும் மருத்துவமனையின் செயல்பாடுகளையும் அங்கு மேற்கொள்ளப்படும் பல்வேறு சிகிச்சை முறைகளையும் மிகவும் எளிமையாக விவரித்தார். பேட்டி முடியும் நேரம் நெருங்கியது. டாக்டர், கடைசியாக ஒரு கேள்வி என்று சொல்லி இங்கு வருபவர்களில் நோயாளியை எப்படி அடையாளம் காண முடிகின்றது என அமலா கேட்டார். அதற்கு நாங்கள் ஒரு சோதனை வைத்துள்ளோம், என்னோடு வா என அமலாவை அழைத்து கொண்டு வரவேற்பு அறையை தாண்டி சற்று தொலைவில் இருந்த குளியல் அறை அடைந்தார் மருத்துவர். அங்கு ஒரு குளியல் தொட்டி, ஒரு தேக்கரண்டி, ஒரு கண்ணாடி கிண்ணம், ஒரு வாளி இருந்தது. இங்கு நோயாளி வருமுன் குளியல் தொட்டியை நிரப்பிவிடுவோம், மருத்துவமனைக்கு வந்தவரை குளியல் தொட்டியை காலி செய்யச் சொல்வோம் என்றார் மருத்துவர். உடனே அமலா, நல்ல மனநிலையோடு உள்ளவன் வாளியின் மூலமாக நீரை வெளியேற்றி குளியல் தொட்டியை சீக்கிரம் காலி செய்வான் என்று கூறினார். உடனே மருத்துவர் பணிப்பெண்ணை அழைத்து அமலாவை 7வது வார்டில் 25வது கட்டிலில் படுக்க வைக்குமாறு உத்தரவிட்டார். புரியாமல் விழித்த அமலாவிடம், நல்ல மனநிலையில் உள்ளவன் குளியல் தொட்டியில் உள்ள தண்ணீரை வெளியேற்றும் குழாயை திறப்பான் என்று சொல்லிவிட்டு மருத்துவர் அலைபேசியில் வந்த அழைப்புக்கு பதிலளிக்க தொடங்கினார்.
ஆம், வாழ்க்கை விசித்திரமானது. தகுதியானவர்கள் தங்களுக்கு உரிய இடங்களில் இருப்பதில்லை. பாராளுமன்றம், சிறைச்சாலை, மனநோய் மருத்துவமனை என்று பல இடங்களில் இருக்க வேண்டியவர்கள் வெளியேயும், இருக்கக்கூடாதவர்கள் உள்ளேயும் இருக்கிறார்கள். இப்படி சொல்லும்போது நமக்கு ஓர் உண்மை புலப்படுகின்றது. நாம் எல்லாருமே தவறு செய்பவர்கள். நாம் அனைவருமே பாவிகள். நாம் அனைவருமே திருத்தப்பட வேண்டியவர்கள். நாம் எல்லாருமே இறைவனின் இரக்கத்தையும் கருணையையும் பெற வேண்டியவர்கள். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அடிக்கடி சொல்லி வருகின்றார்.
மருத்துவரின் கையில் உள்ள கத்திக்கும் தீவிரவாதியின் கையில் உள்ள கத்திக்கும் வேறுபாடு உண்டு. ஒன்று உயிரை காக்கும், மற்றது உயிரை மாய்க்கும். ஆனால் ஆயுதம் ஒன்றே, நோக்கம் வேறு. மருத்துவரின் நோக்கம் மனித உயிர் மீது அன்பு, மற்றவரின் நோக்கம் மனித உயிர் மீது வெறுப்பு. எனவே நமது மனதை புண்படுத்தும் நபர்களை மருத்துவரின் உணர்வு கொண்டு திருத்த வேண்டும். அதாவது, ஒருவர் தவறு செய்யும் போது சகோதர சகோதரி பாசத்துடன், உடன் பிறந்தோர் உணர்வுடன் அவரின் குறைகளை திருத்த வேண்டும். இது நமது கடமை.
எவரை பற்றி எந்த நேரத்திலும் குற்றம் பேசி குறை சொல்லாதி, அப்படி சொன்னால் அடுத்த நாள் உமக்கும் சட்டம் அதுவே தாக்குதல் திரும்பும். கண்டனம் செய்தால் கண்டிக்கப்படுவீர், மன்னித்து விட்டால் மன்னிக்கப்படுவீர். கொடுங்கள்
அன்பு நேயர்களே, காஷ்மீரில் வரலாறு காணாத வெள்ளம். ஒரு பக்கம் வெள்ளத்தில் மக்கள் அடித்துச் செல்லப்படுகின்றனர், மறுபக்கம் பயங்கரவாதிகளின் வெறிச் செயல்களில் அப்பாவிகள் கொல்லப்படுகின்றனர். உக்ரைன் போர் நிறுத்தம் இழுபறியாக உள்ளது. உலகில் ஆயுதம் ஏந்திய மோதல்கள் தொடர்கின்றன. எனவே இச்சூழலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அறிவுரையை நம் வாழ்வில் செயல்படுத்த முயற்சிப்போம்.
தவறு செய்பவரை திருத்துவது அந்த நபருக்குச் செய்யும் சேவையாகும். ஆயினும் இச்சேவையை உடன் பிறந்தவர் உணர்வுடன் செய்யும் போது மட்டுமே அது பலன் தரும். அதே நேரம் நாம் அனைவரும் பாவிகள், நாம் அனைவருக்கும் இறைவனின் மன்னிப்பு தேவை என்ற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும்.
மலை போல வரும் துன்பம் எல்லாம் தூரம் போகுதே, என் சோகம் என்னில் தீர உன் பாதம் வந்து சேர, உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. விடியலில் உதயத்தின் தரிசனம் போல் விடிந்திடா
தவறு செய்பவரை திருத்துவதும் ஒரு சேவை. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.